இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேத வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என் செய்தியினுடைய தலைப்பு நம் பயிற்சியை பலப்படுத்துவது, இம்பாக்டிங் அவர் பிராக்டிசஸ். அருமையான ஒரு வாசகம் இருக்கின்றது. யார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார் என்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய பயிற்சிகளை சரியாக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது பயிற்சி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது, பிராக்டிஸ் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் எதை கற்றுக்கொள்கின்றோமோ, எதை குறித்து அதிகமாக படிக்கின்றோமோ, அதை நம்முடைய வாழ்நாட்களிலே அதை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஆகையால் இன்று நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அழகாக சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். கொலோசியர் 3:23 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் முழு இருதயத்தோடு செய்யுங்கள், அதை தேவனுக்கென்று செய்கிறீர்கள் என்று உணர்ந்து அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அங்கே வேத வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் மனிதர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் தற்போது இன்றைய காலகட்டத்திலே அநேகர்கள் தேவனுக்கென்று செய்வதில்லை, மனிதர்களுக்கென்று செய்கிறார்கள். மனிதர்களை பிரியப்படுத்த செய்கிறார்கள், மனிதர்களை உற்சாகப்படுத்த செய்கிறார்கள், மனிதர்களிடமிருந்து நட்பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செய்கிறார்கள். ஆனால் அவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்திலே நம்முடைய தாளந்தாய் இருந்தாலும் சரி, நம்மிடம் என்ன இருந்தாலும் சரி, அது சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் தேவனுக்கென்று செய்யும் பொழுது, தேவனுக்காக காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே ஒரு காரியம் நமக்கு தெளிவுபடுகின்றது. என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் கற்றுக்கொண்டதை செயல்முறைப்படுத்த வேண்டும், அதை நாம் செயலில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்று சுவடுகளை நாம் பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு குத்து வீரர் அல்லது ஒரு சண்டை பயிற்சியாளர் யார் என்று பார்க்கும் பொழுது, புருஸ்லியை குறித்து நீங்கள் அநேகர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புருஸ்லி அவர்கள் நவம்பர் 27 1940 அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இவர் எதற்காக பிரபலமாகப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது, மார்ஷல் ஆர்ட்ஸ் என்று பார்க்கும் பொழுது அதிலே அவர் மிகவும் உயர்ந்தவராக காணப்பட்டார். இதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜிட்கூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது சண்டை பயிற்சியிலே அவர் மிகவும் வல்லவராக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் இவ்வனமாக சொல்கின்றார், நான் ஒரு குத்து வீரனை பார்த்து அல்லது ஒரு சண்டை வீரனை பார்த்து நான் எதை வைத்து பயப்படுவேன் என்றால், அவன் 1000 குத்து பயிற்சி அல்லது கால் உதை பயிற்சியை அவன் கற்றுக்கொண்டிருக்கலாம், அவன் 1000 சண்டை பயிற்சியை கற்றுக்கொண்டிருக்கலாம், அதை பார்த்து நான் பயப்படவில்லை. ஆனால் அவன் ஒரே ஒரு சண்டை பயிற்சியை, அது குத்தாய் இருக்கலாம் அல்லது மிதிக்கக்கூடியதாய் இருக்கலாம் அல்லது எட்டி உதைக்கக்கூடியதாய் இருக்கலாம், அந்த ஒரு பயிற்சியை அவன் 1000 பயிற்சி செய்திருந்தால் அவனை பார்த்து பயப்படுகின்றேன் என்று சொல்கின்றார். ஏன் அவர் அவ்வாறு செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, அதுக்கு ஒரே ஒரு காரணம், தான் சற்று கொண்ட ஒரு காரியம், அது ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு குத்துதான், ஒரே ஒரு எத்துதான். ஆனால் அந்த ஒன்றை அவர் எத்தனை முறை பயிற்சி செய்திருக்கிறார், 1000 பயிற்சி செய்திருக்கிறார். ஆகையால் 1000 அவர் அதை பயிற்சி செய்ததனால் அதில் அவர் எந்த விதமான தவறும் செய்ய வாய்ப்பே கிடையாது. ஆகையால் அவரிடம் ஒரு மனிதன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது, சண்டை போடும் செல்லும் பொழுது, அந்த ஒரே ஒரு ஆயுதம் அவரிடம் இருந்தாலும் அதை வைத்து மனிதர்களை வீழ்த்துவார். ஆனால் 1000 கலைகளை கற்று, 1000 பயிற்சிகளை கற்றிருந்தாலும் அவர்கள் தடுமாற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதை சரியாக பயிற்சியில் கொண்டு வராத போது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை கற்றுக்கொள்கின்றோமோ அதை நாம் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அதை நாம் செயலில் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வரும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது நமக்கு மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்திலுள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஓட்ட வீரன் யார் என்று பார்க்கும் பொழுது உசேன் போல்ட் என்று அழைக்கிறார்கள். அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ஆகஸ்ட் 21 1986 அவர் பிறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இவர் எதற்காக பிரபலமாக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஸ்பிரிண்டர் அவர்தான் மிக உயர்ந்தவராக காணப்படுகின்றார். மிகவும் ரன்ன ஓட்டத்திலே அவர் மிகப்பெரியவராக காணப்படுகின்றார். அவர் கிட்டத்தட்ட 8 ஒலிம்பிக் கோல்டு மெடலை அவர் பெற்றிருக்கிறார். நீங்கள் அவருடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அநேக கின்னஸ் ரெக்கார்ட் கூட அவர் படைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஓட்ட வீரர், மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவர், அவர் வந்து கோல்டு மெடலிஸ்டாக கருதப்படுகின்றார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய வாசகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக வாசகத்தை அவர் பதித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கின்றார், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளை நீங்கள் கண்டுபிடியுங்கள், அந்த குறிக்கோளிலே நீங்கள் அதிகமாக உழையுங்கள். அவ்வாறு உழைக்கும் பொழுது அந்த குறிக்கோளே உங்கள் வாழ்க்கையின் சக்சஸ் ஆக மாறுகின்றது, அதாவது உங்கள் வாழ்க்கையிலே அது வெற்றியாக வருகிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை படிக்கின்றோமோ, எதை கற்றுக்கொள்கின்றோமோ அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறக்கூடியதை பார்க்கின்றோம். இன்று நாம் ஏன் பயிற்சி செய்ய வேண்டும், எதற்காக பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் 3 காரணத்தை நாம் பார்க்க போகின்றோம். முதல் காரணம், நீங்கள் பயிற்சி செய்கிறீர்களே அது உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. நீங்கள் எதை இப்பொழுது பயிற்சி செய்கிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலமாக மாறுகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது, அதுக்கான காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, அதிலே நீங்கள் ஈடுபடும் பொழுது, பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் அதுவாக மாறுகின்றது. அல்லது நீங்கள் ஒரு போதகராக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் வந்து ஒரு இசைக்கருவியை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதிலே நீங்கள் அதிகமாக பயிற்சி செய்கிறீர்கள், அதை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக மாற்றுகின்றீர்கள் என்றால் ஒரு நாள் அது உங்களுடைய எதிர்காலமாக மாறுகிறது. ஆகையால் தான் இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அல்லது எதை செய்து கொண்டு இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்க்கையாக மாறக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் தான் கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:11-12 பார்க்கும் பொழுது, அந்நியாயம் செய்கிறவன் அந்நியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்படி என்றால் நீங்கள் அந்நியாயம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் கடைசி வரை உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதுவே பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்தமான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 22:29 நாம் பார்க்கும் பொழுது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் சாதாரண மனிதர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டான், அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று அங்கே வேதம் சொல்லி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே எதை சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் என்ன வேலை செய்துகின்றீர்களோ, அது எந்த வேலை என்றனாலும் இருக்கலாம், நீங்க என்ன வேலைனாலும் செய்யலாம், ஆனா உங்க வாழ்க்கையில அந்த வேலையை சரியாய் செய்யும் பொழுது, அந்த வேலையை உண்மையாய் செய்யும் பொழுது, அந்த வேலையில் உங்கள் முழு பிரயாசத்தையும் உங்கள் முழு பலத்தையும் நீங்கள் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரிய 2 உதாரணங்களை நாம் பார்த்தோம். யார் என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே புருஸ்லியை குறித்து நாம் பார்த்தோம், உசேன் போல்டை குறித்து பார்த்தோம். ஆனால் அவர்கள் இன்று உலகம் போற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், அவர்கள் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையில் உண்மையாக இருந்தார்கள். உலகத்தில் உள்ள உலக ஜனங்கள் வேத வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரைகளை அவர்கள் கைப்பற்றி இன்று வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை தினந்தோறும் வாசித்து வேதத்தின் வசனங்களை தியானித்து இருக்கக்கூடிய நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் வேதத்தை வாசிக்கிறோம், வேத வசனங்களை மனப்பாடம் செய்கிறோம், அநேக வேத செய்திகளை கேட்கிறோம். ஆனால் நாம் ஏன் இன்னும் வெற்றி பெறவில்லை, நாம் ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கை உண்மையான நிலையில் இல்லை என்று நாம் பார்க்கும் பொழுது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தவில்லை, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயிற்சி படுத்தவில்லை, பழக்கப்படுத்தவில்லை. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம், நாம் பயிற்சி செய்யும் பொழுது அல்லது பயிற்சியை வாழ்க்கையிலே கொள்ளும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் உங்களுடைய பயிற்சி வீணாக போகலாம். ஆனால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு நாள் நீங்கள் செய்த பயிற்சி, நீங்கள் செய்த நடைமுறை உங்களுக்கு அது அநேக வெகுமதியை கொடுக்கும் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக விதமான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் பொறுமையாக இருக்கலாம், மிக மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கலாம், கோபப்படாதவர்களாக இருக்கலாம். அநேகர்கள் இதை பார்த்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில அதை நீங்கள் அவங்க என்ன பண்ணலாம், உங்களை வந்து துன்புறுத்தலாம், உங்களை ஏளனம் செய்யலாம், இவன் எப்போ பார்த்தாலும் கோவப்படாமல் இருக்கிறான், அதனால இவனுக்கு நம்ம என்ன பண்ணாலும் இவன் கேட்க மாட்டான்னு சொல்லி உங்களை எல்லா விதமான காரியமும் செய்யலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நீங்கள் எதற்காக பிரயாசப்பட்டீங்களோ அந்த காரியம் உங்களை தேடி வரும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்றால் வேதாகமத்திலே யோசேப்பை குறித்து சொல்லலாம். ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த சொப்பனத்திலே யோசேப்பு ஒரு நாள் ஒரு பெரிய நபராக ஆவாரு. அப்ப அந்த நபராக மாறுறாரு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல மாறுவாரு. அப்ப என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய குடும்பம் எல்லாமே யோசேப்ப வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவை தன்னுடைய சிறு வயதுல அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா காணுகின்றார். ஆனா அவருடைய கனவுக்கும் அவர் வாழ்க்கையில நடந்ததுக்கும் சம்மதம் இல்லை. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, அவருடைய சொந்த சகோதரர்களை, கூட பிறந்த சகோதரர்களை அவர் என்ன பண்ணிடுறாங்க, விற்று போடுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறப்ப, தன்னுடைய சகோதரர்களுக்காக அவர் எவ்வளையோ பிரயாசப்பட்டார். இவர் தான் இளைய மகன் கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்ப யோசேப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா வித்து போடுகின்றார்கள். யோசேப்பு எகிப்துல தான் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா வளரக்கூடியவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசேப்பு என்ன நினைச்சாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்தினாரு, தரிசனத்தை வெளிப்படுத்தினாரு, நான் ராஜா போல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நான் எப்படி இருக்கிறேன், அடிமையா இருக்கிறனே, காசுக்காக வேலை செய்யறனே, இவங்க சொல்றதெல்லாம் செய்யறனேன்னு சொல்லி தான் வாழ்க்கையில கட்டாயமா ஒருவேளை அவர் யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் சிறு வயதுல இருந்து அவர் கஷ்டப்பட்டுட்டே வர்றாரு, துன்பப்பட்டுட்டே வர்றாரு. ஆனால் வேதத்துல நம்ம பாக்குறப்ப, யோசேப்பு அவர் அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் தேவனுக்கு பிரியமானவராக இருக்கிறார். எப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 33 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, போர்த்திப்பார் யோசேப்பு பாக்குறப்ப, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை யார் பாக்குறாரு, போர்த்திப்பார் பாக்குறாரு. பார்த்துட்டு, இந்த மனுஷன் கூட கர்த்தர் இருக்கிறாரு ஐயா, இவர் செய்யறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி தான் கூட என்ன பண்ணிடுறாரு, போர்த்திப்பார் வைத்துக் கொள்கின்றத என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க பாருங்களேன், அந்த போர்த்திப்பார் என்ன பண்றாருன்னு சொன்னா, யோசிப்ப தான் கூட வச்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, யோசிப்பு கூட யார் இருந்தாராம், கர்த்தர் இருந்தாராம். அப்படின்னா யோசிப்பு சின்ன வயசுல இருந்து தான் எதை கற்றுக்கொண்டாரோ, தன்னுடைய வாழ்க்கையில அவர் கற்றுக்கொண்ட கற்பனைகள், கடவுள் மேல வைத்த அன்பு எல்லாத்தையுமே அவர் சின்ன வயசுல இருந்து அவர் பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் அவர் ஜெபம் பண்றாரு, மற்ற எகிப்தர்கள் பார்த்து கிண்டல் பண்ணியிருந்திருக்கலாம், ஏளனம் பண்ணியிருந்திருக்கலாம், ஓய்வு நாள் கை கொண்டிருக்கலாம், அப்ப சிலர் பார்த்து அவரை ஏளனம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அந்நிய தேசத்துல, அதுவும் ஒரு இஸ்ரவேல் மனுஷன், எப்படி இருந்திருக்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ அவமானத்தை அவர் கடந்து சென்றிருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றிலும் யோசேப்பு ஆண்டவர்கிட்டிருந்து, தன்னுடைய பெற்றோர்கள்கிட்டிருந்து அவர் எதை கற்றுக்கொண்டாரோ அந்த நற்கிரியைகளில் அவர் நடக்க ஆரம்பித்தார். அவ்வாறு நடக்கும் பொழுதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துறாரு. பார்வோன் ராஜா யோசேப்ப தன்னுக்கு அடுத்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, நிப்பாட்டக்கூடியவராக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வேலையில நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம வேலையில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னா, நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை சரியா நம்ம வாழ்க்கையில பிரயாசமாக அதை வைத்து நடப்போம் என்றால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பை உயர்த்தினது போல ஆண்டவர் இன்று உங்களையும் உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். உலகத்திலே ஒரு மனிதனை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கால்பந்து வீரர் கிறிஸ்டினோ ரொனால்டோ குறித்து நம்ம அனைவருக்குமே தெரியும். அவர் மிகச்சிறந்த கால்பந்து வீரர் என்று நாம் பார்க்கின்றோம். அவருக்கு இன்ஸ்டாகிராம்லே அநேக ஃபாலோவர்ஸ் இருக்கிறதே நமக்கு தெரியும். அநேகமான பிரபலமான மனிதன், அநேக கோல் அவர் அடிச்சிருக்கிறாரு, அநேக பதக்கங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2024 நடந்த ஒரு பந்தயத்துல அவர் தோற்று விடுகின்றார். மசி என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா ஜெயிச்சிடுறார். உடனே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செய்தித்தாள்கள்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரொனால்டோ வந்து ஓய்வு பெறணும், அவர் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் மெஸ்ஸி தான் ரொனால்டோவை காட்டிலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னென்ன பத்திரிகையில போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரொனால்டோ வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலே அந்த காலகட்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொனால்டோவுக்கு மிக மிக கஷ்டமான ஒரு காலகட்டமாக காணப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, இத்தனை வருஷம் தன்னுடைய கடினமான உழைப்பு, தன்னுடைய எல்லாத்தையும் அவர் போட்டு அங்க செய்யறாரு, ஆனால் அந்த ஒரு மேட்ச்ல அவர் தோத்துட்டாரு அப்படின்றதுக்காக மனிதர்கள் அவரை எவ்வளவோ ஏளனம் செய்ததை நம்மளால பார்க்க முடிகின்றது. ஆனால் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2024 அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பாக்குறப்ப செப்டம்பர் மாதம் இருக்குது, ஆகஸ்ட் மாதத்துல அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு யூடியூப் சேனல ஓபன் பண்றாரு. யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் நான் ஓபன் பண்ண போறேன், எல்லாரும் என்ன என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி அவர் தன்னுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்றாரு, லான்ச் பண்றார். அவர் பண்ண அடுத்து 24 மணி நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு என்ன பண்ணுன்னு சொன்னா கிடைக்குது. அது மாத்திரம் கிடையாது, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் அதை லான்ச் பண்ண 24 மணி நேரத்திலே யூடியூப்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா முறியடிக்கின்றார். எல்லா பட்டன்ஸையும் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா வாங்குறாரு. அவர் வந்து கோல்டு பட்டன் வாங்குறாரு, சில்வர் பட்டன் வாங்குறாரு, டைமண்ட் பட்டன் வாங்குறாரு. உண்மையில எங்க பார்த்தாலையும் தொலைக்காட்சியில இருந்து செய்தித்தாள்கள்ல இருந்து ரொனால்டோ இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். ஆனா அதை குறித்து ஒரு சில விமர்சகர்கள் என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இது ஏதோ ஒரு நாள் அவர் துவங்கி ஒரே நாள் அவருக்கு இவ்வளவு எல்லாம் கிடைக்கல, அவர் 17 வருஷம் அல்லது 15 வருஷம் தன்னுடைய கால்பந்து காட்டி அவர் பயிற்சி செய்து கொண்டிருந்தார், எவ்வளவு கடினமான உழைப்பை வைத்தார், அதனாலதான் இன்னைக்கு அவரால் அந்த யூடியூப் சேனல் லான்ச் பண்ண உடனே எல்லா ஜனங்களும் அவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பாக்குறோம். இன்னைக்கு ரொனால்டோவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அவமானம், ஆனால் அந்த அவமானத்துக்கு பிறகு அவர் அந்த ஒரு சேனல் லான்ச் பண்ண உடனே எல்லாரும் அவர் என்ன பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றதை பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய கடின உழைப்பு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வேதம் சொல்லக்கூடியதை அவங்க கை கொள்றாங்க, இன்னைக்கு நீங்க கை கொள்றீங்களா அப்படின்றத சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது காரியம், நம்ம எதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும், பயிற்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, தினம்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை, ஜெபம் செய்யக்கூடிய பழக்கத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும். அப்படி நீங்களும் நானும் அதை செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாம வெற்றி உள்ள ஒரு வீரராக இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு என்னமே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எதை நான் பயிற்சி பண்றதுன்னு தெரியல, எதை என்னுடைய லட்சியம் வைக்கிறதுன்னு தெரியல, நீங்க ஒருவேளை இருக்கிறீங்களா? இன்னைக்கு மூன்றாவது காரியம் அதுதான் உங்களுக்கு சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தினமும் வேதம் சொல்லக்கூடியதை உங்க வாழ்க்கையில நீங்கள் பயிற்சி செய்தால், வேதத்தை தினம் தினம் வாசித்து ஜபம் செய்தால், நீங்கள் வெற்றியாளராக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தினமும் ஜபம் செய்யும் பொழுது அவன் யாரோடு பேசுகிறான் என்றால், இந்த உலகத்தை சிருஷ்டித்த இறைவனோடு பேசுகிறான், கடவுளோடு பேசுறார், ஆண்டரோடு பேசுகின்றான். அவ்வாறு அவன் பேசும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுடைய எல்லா பிரச்சனையில இருந்து அவனை விடுவித்து அவனை சரியான பாதையில், அதே நேரத்தில் அந்த மனுஷன் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய அறிவுரையின் வாயிலாக கர்த்தர் அந்த நபரிடம் பேசி தன் வாழ்க்கையில அவன் எதை செய்ய வேண்டும், எது அவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அவன் தன்னுடைய வாழ்க்கையில
அவர் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம்
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvenntist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை
கூட
இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.